வாரம் ஓர் அலசல். நான் பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தாய்.
அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே
பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைசாட்சியாக உயிர்நீத்த ஜப்பானிய சாமுராய் தாக்காயாமா யூகோன் அவர்களை அருளாளர் என்று அறிவிப்பதற்கு உதவும் அவரின் வாழ்க்கை குறிப்புகளை ஜனவரி 22 கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்றுள்ளார். ஜப்பானில் மத்திய மற்றும் நவீன காலத்தின் தொடக்கத்தில் இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்தவர்கள் சாமுராய்கள். இவர்கள் பேரரசர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்து பணியாற்றுபவர்கள். இறையடியார் சாமுராய் தாக்காயாமா அவர்கள் ஜப்பானிய சமுதாயத்தில் தாய்மோ என்ற உயர் பதவியில் இருந்தவர். பெரிய பண்ணைகளை கொண்டிருப்பது, பெரிய படைகளை உருவாக்குவது போன்ற பல சலுகைகளை பெற்றிருந்தவர். ஜப்பானில் இயேசு சபை மறைப்பணியாளர்கள் தங்கள் பணியை தொடங்கியிருந்த காலம் அது. அக்காலத்தில்தான் 1552 சாமுராய் தாக்காயாமா யுகோன் அவர்கள் பிறந்தார். இவருக்கு 12 நடந்தபோது இவரது தந்தை கத்தோலிக்க விசுவாசத்தை தழுவி தனது மகனுக்கும் திருமுழுக்கு அளித்து ஜுஸ்தோ என பெயர் சூட்டினார். இவர் கத்தோலிக்கராக மாறினதால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி மறைப்போதகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதோடு ஆயிரக்கணக்கான ஜப்பானியர்கள் கத்தோலிக்கத்தை ஏற்கவும் தூண்டினார். 1587 ஜப்பானிய சான்சலர் தோயோதோமி ஹிடேயோஷி அவர்கள் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கிய போது அந்நாட்டில் புதிதாக கத்தோலிக்கத்தை ஏற்றவர்கள் அதை கைவிட்டனர். இறையடியார் தாக்காயாமா அவர்களும் அவரின் தந்தையும் விசுவாசத்தை மறுதளிப்பதற்கு பதிலாக சமுதாயத்தில் தாங்கள் வகித்திருந்த மிக பெருமைக்குரிய மற்றும் செல்வாக்கு மிகுந்த நிலையை கைவிட்டு ஏழ்மை நிலையையும் நாடு கடத்தப்பட்ட வாழ்வையும் தேர்ந்து கொண்டனர். சாமுராய் அவர்களின் ஏழ்மை வாழ்வே ஜப்பான் கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தியாக இருந்தது. இந்த வாழ்வு நற்செய்தியையும் அறிவித்தது.
ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதே இயேசுவின் பணி. இதுவே திரு அவையின் பணியாகும். இதுவே திரு அவையில் திருமுழுக்கு பெற்ற அனைவரின் பணியாகும். நற்செய்தியை வார்த்தை வழி அறிவிப்பதற்கு முன்னர் அதை வாழ்வு வழியாக அறிவிக்க வேண்டும். இதுவே கிறிஸ்தவர்கள் அனைவரின் கடமையாகும். இயேசு ஒதுக்கப்பட்டவர்கள், தொலைவில் உள்ளவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு நற்செய்தி அறிவித்தார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது என்பது ஏழைகளை அணுகிச் சென்று அவர்களுக்கு பணிவிடை புரியும் மகிழ்வை அனுபவிப்பது மற்றும் அவர்களை அடக்குமுறையிலிருந்து விடுவிப்பதாகும். ஏனென்றால் கிறிஸ்துவே கடவுளின் இரக்கம். கிறிஸ்துவின் திட்டத்திற்கு நாம் விசுவாசமாக இருப்பது நாம் சமூக பணிகளையும் அரசியல் நடவடிக்கைகளையும் ஆற்றுவதில் அல்ல, ஆனால் கடவுளின் நற்செய்தியின் வல்லமையை வழங்குவதில் அடங்கியுள்ளது. அன்பென்னும் தத்துவத்திற்கு ஏற்ப இதயங்களை மனம் மாற்றுவதும் குணப்படுத்துவதும் மனித மற்றும் சமூக உறவுகளை மாற்றுவதும் ஆகும். உண்மையில் ஏழைகளே நற்செய்தியின் மையமாவர்.
Che cosa significa evangelizzare i poveri? Significa anzitutto avvicinarli. Significa avere la gioia di servirli, di liberarli dalla loro oppressione.
அன்பு நேயர்களே, இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறு நண்பர்கள் மூவேளை ஜப உரையில் கூறினார். ஏழைகளுக்கு தங்கள் சொல்லால் அல்ல செயலால் நற்செய்தி அறிவிப்பவர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் பலர் உள்ளனர். மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை என்ற தலைப்பில் இச்சனிக்கிழமையன்று ஊடகம் ஒன்றில் ஒரு செய்தி பதிவாகியிருந்தது. துபாயில் பணியாற்றி வந்த அகிலேஷ்குமார் அவர்கள் விடுமுறைக்காக கேரளாவில் உள்ள சொந்த ஊரான மல்லப்புரம் வந்திருந்தார். மல்லப்புரத்தில் ஜஃப்ரினா என்ற உணவகம் மிகவும் புகழ் பெற்றது. 2 முன்னர் அந்த உணவகத்திற்கு அகிலேஷ்குமார் அவர்கள் உணவருந்த சென்றார். தனக்கான உணவை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தார். அப்போது ஜன்னல் ஓரம் ஒரு சிறுவன் உணவக அறைக்குள் எட்டி பார்த்தான். சாப்பாடு மேஜைகளில் நிறைந்திருந்த உணவு பதார்த்தங்களையும் ஏக்கத்துடன் பார்த்தான். அதனை பார்த்த அகிலேஷ்குமார் அச்சிறுவனை உள்ளே வருமாறு சைகை செய்தார். அந்த சிறுவன் உள்ளே வந்தான். அவனுடைய குட்டி தங்கையும் கூட இருந்தாள். சிறுவனிடம் என்ன வேண்டுமென்று அகிலேஷ் கேட்க அவரது தட்டையே காட்டி கேட்டான் அச்சிறுவன். உடனே அதுபோல மேலும் 2 சாப்பாடுகளை ஆர்டர் செய்தார் அகிலேஷ். உணவை பார்த்ததும் அச்சிறுவன் அவசர அவசரமாக சாப்பாட்டில் கை வைக்கத் தொடங்கினான். அப்போது அவனின் கையை அவனது தங்கையின் பிஞ்சுக்கை தடுத்தது. தனது தங்கை ஏன் தன்னை தடுக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் அச்சிறுவன். பின்னர் இருவரும் கை கழுவும் இடத்திற்கு சென்று கை கழுவி விட்டு வந்தனர். தொடர்ந்து மிகவும் அமைதியாக அமர்ந்து உணவை ருசித்து சாப்பிட்டனர். அப்போது இருவரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசிக்கொள்ளவில்லை. ஏன், இருவரும் சிரித்து கொள்ளக்கூட இல்லையாம். சாப்பிட்டு முடிந்ததும் அச்சிறுவன் அகிலேஷை பார்த்து கனிவுடன் சிரித்துள்ளான். பின்னர் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. அண்ணனும் தங்கையும் அமைதியாக உணவகத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். அதுவரை அகிலேஷ் அச்சிறார்கள் சாப்பிடும் அழகை பார்த்து கொண்டு தனது உணவில் கையை வைக்கவில்லை. பின்னர் அவரும் சாப்பிட்டு முடித்தபின் பில் கேட்டுள்ளார். பில்லும் வந்துள்ளது. அதனை பார்த்ததும் அகிலேஷ் அவர்களின் கண்கள் குளமாகின. பில்லில் தொகை எதுவும் எழுதப்படவில்லை. அதில், மனிதாபிமானத்துக்கு பில் போட எங்களிடம் இயந்திரம் இல்லை, உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்ற வார்த்தைகள் மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்தன.
நண்பர்களே, இது இரக்கத்தின் காலம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு செயலால் அழைப்பு விடுக்கும் காலம். இச்சிறியோருள் ஒருவருக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கின்றார். மேலும், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அந்த இறுதி தீர்ப்பு நாளில் இயேசு சொல்வார். ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம். குடியரசு தின விழாவுக்கு ஒத்திகைகள் நடந்து முடிந்துள்ளன. இதில் கலந்து கொள்வதற்கு பிரெஞ்சு அரசுத் தலைவர் பிரான்சுவா ஹொலாந்தே அவர்கள் வந்துள்ளார். இந்தியா பல துறைகளில் உலகை திரும்பி பார்க்க வைத்து வருகின்றது. அதே சமயம் இன்னும் இந்தியாவில் களையப்பட வேண்டிய சமூக தீமைகளும் உள்ளன.
தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் 15 வயதிலேயே சொந்தத்தில் வாழ்க்கைப்பட்டு அவசர அவசரமாக 16 வயதில் குழந்தையையும் பெற்றார். ஆனால் பிறந்தது பெண் என்பதால் பெண் சிசுவை கொன்றுவிடச் சொல்லி கணவரிடமிருந்து உத்தரவு வந்ததும் ஆடிப்போய்விட்டார். எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் கணவர் கேட்கவே இல்லை. குழந்தையை கொல்லாவிடில் சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலை. ஆனாலும் மிகுந்த துணிச்சலுடன் குழந்தைக்காக மன வாழ்க்கையை துறந்து பிறந்த வீட்டுக்கு போய்விட்டார் அந்த இளம்பெண். கணவரும் அடுத்த கல்யாணத்தை முடித்து கொள்ள எப்படியும் வாழ்ந்தே தீருவேன் என்ற மன உறுதியுடனும் சென்னைக்கு பயணமானார். கல்வி அறிவு இல்லாத அந்த இளம்பெண் சென்னையில் சொந்தங்களை நம்பி தனது 3 வயதேயான தன் பெண் குழந்தையுடன் பிழைக்க வந்தார். சென்னையிலிருந்த உறவினர்களும் ஏமாற்றாமல் பாதுகாப்பளித்து பிழைப்புக்கு ஒரு வழியையும் காட்டினார்கள். வீடுகளில் பணிப்பெண் வேலை தாராளமாக கிடைத்தது. கையில் வருமானம் கிடைத்தபின் தன்னம்பிக்கையுடன் உறவினர் வீட்டுக்கு அருகிலேயே தனியாக ஒரு குடிசையில் வாடகைக்கு குடியேறினார். மகளையும் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். இப்போது அந்த பெண் குழந்தை 10ஆம் வகுப்பை நிறைவு செய்து +1 படிக்கின்றார். பெண் குழந்தை வேண்டாம் என்று மறு கல்யாணம் செய்து கொண்ட அவரது கணவரின் 2வது மனைவிக்கும் பெண் குழந்தை தானாம். அன்பர்களே, பெண் சிசுக்கொலை, இளவயது திருமணம் இவற்றிற்கெல்லாம் இந்தியாவில் எப்போது விடிவு பிறக்கும்? ஏழைகளின் வாழ்வு எப்போது மகிழ்வடையும்? குடியரசு தின விழா ஏழைகளுக்கு விடியலை கொணரட்டும்.
நான் பசியாயிருந்தேன், உண்ணக் கொடுத்தாய். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.